الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم لو تعلمون ما أعلم لضحكتم قليلا ولبكيتم كثيرا صدق رسول الله صلى الله عليه وسلم إلا بغلم الله كي ورتاها الحمد لله الله سبحانه وتعالى إنيتن يترفا إيخا سروا كاريتي سيهم ستي ولبا அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், சபா தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தனது மஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்குவாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முஸ்லிம் சமூகம் கியாமத்துடைய நாள் வரை இந்த உலகத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு ஒரு வழிகாட்டியாகத்தான் அல்லாஹ் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தார். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வழிமுறைகள் உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய முன்மாதிரியாக அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் ஆக்கினார். லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர், யார் அல்லாஹுவையும் கடைசி நாளையும் நம்பி பயந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை ஒரு முன்னுதாரணம் சகோதரர்களே. இந்த காலத்திலும் சரி, எந்த காலத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீராவை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வழிமுறைகளை படிப்போமாக இருந்தால் அந்த வாழ்வு எங்களுக்கு பிரயோஜனம் தரும், அது எங்களை பாதுகாக்கும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 66-67 வயதை தாண்டிய பொழுது அப்பொழுது வாழ்ந்த யூதர்கள், பனு குரைதா என்ற யூதர்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் மதீனா முனவராவையும் ஒரே அடியாக எப்படி அழிக்கலாம், நாசமாக்கலாம் என்று திட்டமிட்டார்கள். ஒரே அடியாக அழிக்க வேண்டும். பனு குரைதாவுடைய யூதர்கள் எல்லாம் குறைஷிகளிடம் சென்று அபு சுஃபியானிடம் பேசினார்கள். கத்பான் என்ற கோத்திரத்திடம் சென்று அவர்களையும் பேசினார்கள். அபு சுஃபியான் 6000 பேரோடு மதீனா முனவராவை தாக்குவதற்காக வந்தார். பனு குரைதா, பனு நதீர், 4000 பேர் கிட்டத்தட்ட சகோதரர்களே, 10000 காபீர்களும் யகூதிகளும் மதீனாவை தாக்குவதற்கு புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்தார். மதீனாவையும் சஹாபாக்களையும் தாக்குவதற்கு அஹ்ஸாப் குர்ஆனிலே தனியொரு சூராவே இருக்கிறது, சூரத்துல் அஹ்ஸாப். அஹ்ஸாப் என்றால் எல்லோரும் சேர்ந்து, இந்த காலத்தை போல யாரை எடுத்தாலும் அவர்களுடைய வாயில் முஸ்லீம்களுடைய பெயர் தான். எல்லோருக்கும் சிந்தனை முஸ்லீம்களை அழிக்க வேண்டும், இஸ்லாத்தை அழிக்க வேண்டும். இதே ஒரு சூழ்நிலை உருவாகியது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில்.
www.acmyc.com
சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அழைத்து மஷூரா செய்தார்கள். என்ன செய்வது? மதீனாவுக்குள் நுழைந்தால் மதீனா நாசமாகிவிடும். ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு ஆலோசனை சொன்ன பொழுது ஹஜரத் சல்மான் ரழியல்லாஹு அன்ஹு நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டவர், அனுபவசாலி, இவர் ஒரு மஷூரா சொன்னார். யா ரசூலல்லாஹ், வரக்கூடிய படை சாதாரண படை அல்ல. கத்பான் என்பவர்கள் மிக பலசாலிகள், அல்லாஹுவை நம்பிய முஸ்லீம்கள். பத்ரிலும் உஹதிலும் மலக்குகளை கண்ணால் கண்ட முஸ்லீம்கள். ஆனால் தயார் நிலையில் இருக்க வேண்டும், சமூகத்தை பாதுகாக்க வேண்டும், உம்மத்தை பாதுகாக்க வேண்டும், ஷர்ருகளை விட்டு பாதுகாக்க வேண்டும். மஷூரா நடக்கிறது. சல்மான் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய நாடு ஈரான், நாங்கள் என்ன செய்வோம் என்றால் காஃபிர்கள் எங்களது விரோதிகள் எங்களது ஊருக்குள் நுழையாமல் நாங்கள் குழி தோண்டுவோம். அதற்கு அரபியில் சொல்லுவது ஹந்தக். ஹந்தக் முஸ்லீம்களுக்கு ஒரு பாடமாம். இதிலே புது புது திட்டங்கள் வரும் பொழுது புது புது ஆலோசனைகள் செய்ய வேண்டும். எல்லா காலமும் ஒரே சிந்தனை அல்ல. அரேபியர்களுடைய பழக்கத்திலே இல்லாத ஒன்றுதான் குழி வெட்டுவது. ஆனால் நபி அவர்கள் இந்த சல்மான் ரழியல்லாஹுடைய மஷூராவை ஏற்றுக்கொண்டார்கள். என்ன செய்வது? மக்காவை விட்டு படை வெளியாகிவிட்டது, பத்தாயிரம் பேர் ஆயுதங்களோடு தாக்குவதற்கு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் மஷூரா செய்தார்கள், மதீனாவை உங்களுக்கு தெரியும், மதீனாவுடைய மூணு திசை மலைகளால் சூழப்பட்டது. மதீனாவுடைய மூன்று திசைகள் மலைகளால் சூழப்பட்டது. ஒரே ஒரு திசை, அதாவது இப்பொழுது சொல்றது சையீது சுஹதா ஸ்ட்ரீட், மதீனாவுடைய சையீது சுஹதா என்ற அந்த பாதை மாத்திரம்தான் பாதையால் வரலாம். கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் பாதை. உடனே முடிவெடுக்கப்பட்டது 3000 சஹாபாக்கள், 3000 சஹாபாக்களும் சேர்ந்து மதீனாவுடைய அந்த பாதையில் குழி வெட்ட வேண்டும். சஹாபாக்களுக்கு குழி வெட்டவே தெரியாது, ஆனால் நபி அவர்கள் முடிவெடுத்தார்கள், சமூகத்தை பாதுகாக்க வேண்டும், உம்மத்தை பாதுகாக்க வேண்டும், குழி வெட்டத்தான். சகோதரர்களே, ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட 40 பேருக்கு 100 முழம் வீதம் குழி வெட்டுவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவினார்கள். குழியை வெட்டத் தொடங்கியது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கந்தக்கை வெட்டத் தொடங்கியதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்கள் கந்தக் வெட்டும் பொழுது பசி, 3 நாளாக சாப்பாடு கிடைக்கவில்லை. இடுப்பை நேராக்குவதற்காக நபி அவர்கள் 2 கல் கட்டியிருந்தார்கள். நபி அவர்கள் மண்ணை அள்ளி அள்ளி, அதாவது மதீனாவுக்குள் விரோதிகள் வந்துவிடக்கூடாது, கிட்டத்தட்ட அந்த குழியுடைய ஆழம் 7 முழம், குழியுடைய அகலம் 10 முழம், அதை தாண்டியும் வந்துவிடக்கூடாது. 6.5 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட குழி வெட்ட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழியை வெட்ட தொடங்கினார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய உதவி என்னவென்றால், 6 நாட்களுக்குள் கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் குழியை வெட்டினார்கள் சஹாபா. நீங்கள் யோசிக்கலாம், ரசூலுல்லா இருந்தார்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை இறக்கி உதவி செய்திருக்கலாமே, பத்ரிலே 5000 மலக்குகள் இறங்கினார்களே, உஹதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வலது பக்கம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இடது பக்கம் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் நின்று போராடினார்களே, ஏன் இவ்வளவு கஷ்டம்? முஸ்லிம்களே, சகோதரர்களே, இது கியாமத்து நாள் வரும் வரைக்கும் வரும் முஸ்லீம்களுக்கு ஒரு பாடம், கியாமத்து நாள் வரை வரைக்கும் முஸ்லீம்களுக்கு பாடம். ஒவ்வொரு காலத்தில் முஸ்லீம்களுடைய விரோதிகள் வரும் பொழுது முஸ்லீம்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும்? சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீம் பெண்களையும் பிள்ளைகளையும் ஒரு கோட்டைக்குள் பாதுகாப்பாக வைத்துவிட்டுதான் 3000 சஹாபாக்கள் சேர்ந்து கந்தக்கை தோண்டி முடித்தார்கள். தோண்டும் பொழுது சகோதரர்களே, கந்தக்கை தோண்டும் பொழுது பெரிய பாறாம் கல் ஒன்று வந்தது, பெரிய கல், கல்லை உடைக்க முடியவில்லை. சல்மான் ரதியல்லாஹு அன் அவர்களுக்குத்தான் அந்த கல் வந்தது. சல்மான் ரதியல்லாஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து, யா ரசூலல்லாஹ், இந்த கல்லை உடைக்க முடியவில்லை. நபி அவர்கள் மிட்டியை எடுத்தார்கள், சுத்தியலை எடுத்தார்கள், ஒரு அடி அடித்தார்கள், கல் வெடித்தது. வதம்மத் கலிமது ரப்பிக சிதகன் வஅதிலா, கல்லிலிருந்து வெளிச்சம் வந்தது. இரண்டாவது அடி அடித்தார்கள், கல் அரவாசி வெடித்தது. நபி அவர்கள் ஓதினார்கள், வதம்மத் கலிமது ரப்பிக சிதகன் வஅதிலா. மூன்றாவது அடி அடித்தார்கள், கல்லிலிருந்து வெளிச்சம் வந்தது. சொன்னார்கள், வதம்மத் கலிமது ரப்பிக சிதகன் வஅதிலா, சல்மான் ரபி அல்லான் கேட்டார்கள், யா ரசூலல்லா, நீங்கள் அடிக்கும் பொழுது வெளிச்சம் ஒன்று வந்தது, என்ன வெளிச்சம்? சொன்னார்கள் சல்மான், அந்த வெளிச்சத்தை நீங்கள் பார்த்தீர்களா? ஆம் பார்த்தேன் யா ரசூலல்லா. சொன்னார்கள் முதல் அடி அடித்ததோடு கிஸ்ராவுடைய வெள்ளை மாளிகைகள் எனக்கு காட்டப்பட்டது. இது முஸ்லீம்களுக்கு வெற்றியாக்கி கொடுக்கப்படும். இரண்டாவது அடி அடித்ததோடு கைசருடைய சிவப்பு மாளிகைகள் எனக்கு காட்டப்பட்டது. மூன்றாவது அடி அடித்ததோடு யமனுடைய வெற்றி எனக்கு காட்டப்பட்டது. இன்னொரு ரிவாயத்தில் மதாயினுடைய வெற்றி. அந்த நேரம் முஸ்லீம்களுக்குள் 70 முனாபிக்குகள் இருந்தார்கள். அவர்களும் சேர்ந்து குழி வெட்டினார்கள். அதில் முஅத்திப் என்ற முனாபிக் சொன்னான், சாப்பிடுவதற்கும் வசதி இல்லை, காபிர்களை விட்டு தப்புவதற்கும் வசதி இல்லை, கிஸ்ரா கைசருடைய கோட்டை எல்லாம் முஹம்மதுக்கு கிடைக்குமா? நன்றிமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் ஏற்கனவே நபி அவர்களுக்கு காட்டினான். குழி தோண்டி முடிந்தது சகோதரர்களே. காபிர்கள் மதீனாவை வந்து பார்க்கிறார்கள், மதீனாவுக்குள் நுழைய முடிய. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே விளங்கப்படுத்துறான். சூரா அஹ்சாபிலே, யா ஐயுஹல்லதீன ஆமனு ذுக்ரு நிஅமத்தல்லாஹ் இத் ஜாஅத்கும் ரீஹுன் வஜ்னூதுன் லம் தரௌஹா. சகோதரர்களே, இப்பொழுது நபி அவர்கள் சஹாபாக்கெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மதீனாவுக்குள், காபிர்கள் மதீனாவுக்கு வெளியே. ஷவ்வால் மாதம் தொடங்கிய இந்த முற்றுகை ஹவுஸ் அரஸ்ட் துல்காதா மாதம் வரை நின்று கொண்டே இருந்தார்கள். எப்படியாவது முஸ்லீம்களுக்கு ஒரு முடிவு காணவும். இந்த நேரம்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு மஷூரா செய்து கொண்டே இருந்தார்கள். என்ன செய்வோம்? அதிலும் சில காபிர்கள், அம்ரு இப்னு அப்து புத் என்ற காபிர், அந்த ஹந்தக்கையும் தாண்டி மதீனாவுக்குள் வந்தார். அந்த நேரம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு போய் அவரை தாக்கி அதிலே அம்ரு இப்னு அப்து புத் மரணித்தார். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒரு மாதமாக அவர்கள் அந்த இடத்தை விட்டு செல்லவில்லை. நபி அவர்கள் அடுத்த திட்டம் ஒன்றை வைத்தார்கள். ஏனென்றால் முஸ்லீம்கள் என்பவர்கள் திட்டமிட்டு உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்கு தற்காலத்தில் பொருத்தமான ஒன்றுதான் அஹ்சாப். அதை ஒவ்வொரு முஸ்லீம் தலைவர்களும் வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும். நபி அவர்கள் யோசித்தார்கள், இந்த அத்பான் என்ற தலைவர்களுக்கு மதீனாவுடைய ஈச்சம்பளங்களை கொடுத்து அவர்களை வாபஸ் வாங்குவதற்கு பேசுவோமா? ஏதாவது பணத்தை கொடுத்து சமூகத்தை பாதுகாப்போமா? இந்த நேரம் சாது இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த வேலையை செய்யாதீர்கள். இந்த நேரம் மூன்றாவது கட்டம். நுஐம் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி வந்தார். நுஐம் பின் மஸ்ஊத் அப்பொழுது இஸ்லாத்தை தழுவியது காபிர்களுக்கு தெரியாது. நபி அவர்கள் எப்படிப்பட்ட தலைவர் என்றால், நபி அவர்களிடம் விசேடமாக காணப்பட்ட ரெண்டு விடயம் இருந்தது. ஒன்று, சரியான நேரத்துக்கு சரியான முடிவெடுப்பார்கள். இரண்டாவது, யாரை வைத்து என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வார்கள். இது உண்மையான தலைவருடைய பண்பு. இந்த நேரம் நுஐம் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார். யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை தழுவியது என்னுடைய கபீலாவுக்கு தெரியாது. நபி அவர்கள் சொன்னார்கள், நுஐம், நீ விரும்பியதை செய். ஏனென்றால் யுத்த யுத்தம் என்பதே தந்திரம் தான். யுத்தம் என்பதே உலக வாழ்க்கையே தந்திரம் தான். நுஐம்பின் மசூத் என்ன செய்தார் தெரியுமா சகோதரர்களே? யூத தலைவர்களிடம் போய் சொன்னார், குறைஷிகள் நபி அவர்களோடு ஒப்பந்தம் செய்து உங்களை தாக்க போகிறார்கள். நீங்கள் குறைஷிகளிடம் கேளுங்கள், யுத்தம் செய்வதாக இருந்தால் 70 தலைவர்களை அடகு வையுங்கள், வைத்தால் யுத்தம் செய்யலாம். நுஐம் பின் மஸ்ஊத் திரும்ப போனார், பனு குறைதாவிடம் போய் சொன்னார், பனு குறைதா குறைஷிகள் ஒப்பந்தம் செய்ய போகிறார்கள், நீங்கள் குறைஷிகளுடைய 70 தலைவர்களை ஈடாக கேளுங்கள். குறைஷிகளிடம் போய் சொன்னார், பனு குறைதா நபியோடு ஒப்பந்தம் செய்ய போகிறார்கள், நீங்கள் அவர்களுடைய தலைவர்களை ஈடாக கேளுங்கள் யுத்தம் செய்வதென்றார். இந்த நுஐம் பின் மஸ்ஊதுடைய திட்டத்தால் அஹ்ஸாபுக்கு மத்தியில் குழப்பம் உருவாகியது. இந்த நேரம் சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு இக்கட்டான நேரம், நபி அவர்கள் துஆவை விடவில்லை. சொல்லுறார் ஜாபிர் ரழியல்லாஹு அன், ஜுல்காதா மாதம் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, இந்த 4 நாளும் நபி அவர்கள் துஆவிலேயே தான் இருந்தார்கள். நபி அவர்கள் கேட்ட துஆ, அல்லாஹும்மா ஸ்துர் அவ்ராதினா வஆமின் ரௌஆதினா, அல்லாஹும்மா ஸ்துர் அவ்ராதினா வஆமின் ரௌஆதினா. சகோதரர்களே, புதன்கிழமையாகிறது, 5வது நாள் புதன்கிழமை, லொஹருக்கும் அசருக்கும் இடையில் நபி அவர்கள் துஆவிலே இருந்தார்கள். அல்லாஹ் புதன்கிழமை லொஹருக்கும் அசருக்கும் இடையில் தான் நபியுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்தார். ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு மிக முக்கியமான ஏதாவது தேவை வந்தால் நான் புதன்கிழமை லொஹருக்கும் அசருக்கும் இடையில் துஆவில் ஈடுபடுவேன், அல்லாஹ் என்னுடைய துஆவை கபூல் செய்வார். சகோதரர்களே, அல்லாஹ் சபா என்ற காற்றை அனுப்பினான். முதலாக வந்தது சபா என்ற காற்று. காற்று வேகமாக அடிக்க ஆரம்பித்தது, காபிர்களுடைய கூடாரங்கள் எல்லாம் பறக்க ஆரம்பித்தது. சகோதரர்களே, அல்லாஹ் மலக்குகளை இறக்கினான். 20 மலக்குகள் தலப்பாகை கட்டிக்கொண்டு குதிரையிலே வந்து இறங்கினார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய தலைமையிலே ஹந்தக்குக்கு வந்து இறங்கினார்கள். சகோதரர்களே, 1 காலம் நின்ற இந்த அஹ்ஸாப், இந்த காபிர்கள், இந்த யஹூதிகள் அனைவர்களுமே தோல்வியுற்றவர்களாக மதீனாவை விட்டு வெளியேறினார்கள். இதை அல்லாஹ் சூரத்துல் அஹ்ஸாப் என்ற சூராவிலே தனிய இந்த பாடத்தை அல்லாஹ் கியாமத் நாள் வரை வரும் முஸ்லீம்களுக்கு பாடத்துக்காக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். ஏன் சகோதரர்களே, நனவுகளை விட ஷர்ருகளை பயப்பட வேண்டும். வாழ்க்கையில் நடக்கும் ஷர்ருகள், நாம் ஓதக்கூடிய சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் இருக்கிறது, எல்லோருக்கும் பாடமான சூரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இதை ஓதினார்கள்? அதுவும் விசேடமாக மக்ரிப் தொழுகை, சுபஹ் தொழுகைக்கு பிறகு ஏன் 3 தடவை ஓதினார்கள்? சகோதரர்களே, ஷர்ருகளை விட்டு பயந்து வாழ வேண்டும். இந்த 2 சூராவிலும் அல்லாஹ் 5 வகையான ஷர்ருகளை பேசுகிறார். அல்லாஹ் சொல்கிறார், குல் அஊது பி ரப்பில் ஃபலக்,
மின் ஷர்ரி மா خلق ومن شر غاسق اذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد اذا حسد.
இந்த சூராவில் அல்லாஹ் நான்கு ஷர்ர்களை சொல்கிறார். முதலாவது, நபியே சொல்லுங்கள், அதிகாலையுடைய ரப்பை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன், ரப்பை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன்.
மீ ஷர்ரி மா خلق,
யா அல்லாஹ் நீ படைத்த அனைத்து ஷர்ர்களையும் விட்டு. உலகத்தில் எத்தனை ஷர் இருக்குதோ ஒரு ஷர்ரும் எங்களுக்கு வந்து விடக்கூடாது. எவ்வளவு அழகான இஸ்லாம் சகோதரர்களே. இரண்டாவது ஷர்,
وَمِن شَرِّ غَاسِقٍ إِذَا وَقَبَ.
இரவுடைய ஷர், இரவானால் ஷர் அதிகம். ஷைத்தான்கள் வெளியிறங்குவது மக்ரிபுக்கு பிறகுதான். விஷ ஜந்துக்கள் வெளியிறங்குவது மக்ரிபுக்கு பிறகுதான். இரவு நேரம் ஷர். மூன்றாவது ஷர்,
وَمِن شَرِّ النَّفَّاثَاتِ فِي الْعُقَدِ.
முடிச்சிகளில் சூனியத்தை ஊதக்கூடிய ஷர்ரிலிருந்து, அதாவது சூனியத்துடைய ஷர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராவுக்கு சென்ற பொழுது, மதீனாவில் இருந்த யூத தலைவரில் ஒருவர் தான் லுபைத் இப்னு ஆஸம், நபியோடு இருந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சீப்பையும் நபியுடைய முடியையும் எடுத்து நபிக்கு சூனியம் செய்தார். நபியுடைய சீப்பையும் முடியையும் எடுப்பதென்றால் யாருக்கு எடுக்கலாம்? மிக நெருக்கமாக இருப்பவருக்கு தான் எடுக்கலாம். முஸ்லிம் சமூகத்தை பார்த்து சிலர் முகத்தால் சிரிப்பார்கள். முகத்துடைய சிரிப்பை கண்டு ஏமாந்தால் நாங்கள் முஸ்லீம்கள் அல்ல, வரலாறு தெரியாத முஸ்லீம்கள், பாடம் படிக்காத முஸ்லீம்கள் தான். சகோதரர்களே, ஹைபருடைய யுத்தத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆக விருப்பமானது ஆட்டிறைச்சியின் முன்கால். நபி அவர்கள் விரும்பி சாப்பிடுவார்கள். ஹந்தக்குடைய யுத்தத்தின் பொழுது அபு ராஃபியிடம் சொன்னார்கள், ஒரு ஆட்டை சமைத்தார். நபி அவர்கள், அபு ராஃபிய அந்த முன்காலை எடுத்தா என்றார்கள். எடுத்து கொடுத்தார், சாப்பிட்டார்கள். அடுத்த முன்காலையும் எடுத்து கொடுத்தார், சாப்பிட்டார்கள். அடுத்த முன்காலையும் எடுத்துட்டா என்று கேட்டார்கள். நபி அவர்களுக்கு தெரியாமலா, ஆட்டுக்கு ரெண்டு முன்கால் தான் இருக்கிறது. ஆனால் அபு ராஃபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஆட்டுக்கு எத்தனை முன்கால் இருக்கிறது? நபி அவர்கள் சொன்னார்கள், அபு ராஃபியா, நான் கேட்கும் பொழுது நீ தேடி இருந்தால் உள்ளே அது இருந்திருக்கும். நான் கேட்கும் பொழுதெல்லாம் எடுத்து தந்து கொண்டே இருந்திருப்பாய், ஏன் முந்தினாய் வாயால்? நபி அவர்களுக்கு ஆட்டுடைய முன்கால் விருப்பம் என்று தெரியும். ஜைனப் என்ற யூத பெண் என்ன செய்தால், இதை அறிந்து ஒரு ஆட்டு முன்காலை எடுத்து நஞ்சிலே ஊற வைத்து ஹைபரில் நபி அவர்கள் பசியோடு இருக்கிறார்கள், கொண்டு வந்து கையிலே கொடுத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முன்கால் என்றாலே விருப்பம், எடுத்து வாயிலே எடுத்து கடித்ததுதான். முரசு அப்படியே கருப்பாக மாறிவிட்டது, அவ்வளவுமே நஞ்சு. சகோதரர்களே, என்ன பாடம்! எங்களுக்கு ஹதியாவும் கிடைக்கும், ஆனால் சந்தோஷப்பட்டு விடக்கூட. அந்த ஹதியாவுக்குள் நஞ்சி இருக்கலாம். முஸ்லிம் சமூகத்தோடு இரக்கமான வார்த்தைகள் வெளிவரும் சில நேரம் காஃபிர்களால். மத சமூகமாக நாம் மாறிவிடக் கூடாது சகோதரர்களே. பெரும்பாடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சீப்பையும் முடியையும் எடுத்து சூனியம் செய்தான் லுபைத் இப்னு ஆசம். நபி அவர்கள் 40 நாள் எதுவும் தெரியாமல் பெட்ல இருந்தார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் இந்த 11 ஆயத்தை மறக்கினான். ஒவ்வொரு ஆயத்தாக ஓத ஓத நபியுடைய அந்த முடிச்சிகள் அவில ஆரம்பித்தது. குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஃபலக் وَمِن شَرِّ غَاسِقٍ إِذَا وَقَبَ وَمِن شَرِّ النَّفَّاثَاتِ فِي الْعُقَدِ وَمِن شَرِّ حَاسِدٍ إِذَا حَسَدَ قُلْ أَعُوذُ بِرَبِّ النَّاسِ مَلِكِ النَّاسِ إِلَهِ النَّاسِ مِن شَرِّ الْوَسْوَاسِ الْخَنَّاسِ الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. இந்த 11 ஆயத்தை மோதியதோடு நபி அவர்களுக்கு ஷிஃபா கிடைத்து விட்டது. சகோதரர்களே, மூணாவது கடிதுதானே, நாலாவது ஷர், ஆக பயங்கரமான ஷர் இந்த நாட்டில் நமக்கு ஏற்பட்டிருக்கும் ஷர். என்ன ஷர்? ஓமின் ஷர்ரி ஹாஸிதின் இதா ஹஸத். பொறாமைக்காரனின் கெடுதியை ஒட்டி அல்லாஹ் பாதுகாப்பாயாக. சகோதரர்களே, சிந்தியுங்கள், முஸ்லிம் சமூகத்தின் மீது பொறாமை இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? இது காலாகால வரலாறுகள் சொன்ன விடயம். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நாம் ஓத வேண்டும், இந்த ஷர்ரை விட்டு பாதுகாப்பு தரும். பொறாமை சகோதரர்களே சாதாரண விடயம் அல்ல. ஹிஜ்ரி 600 ஆண்டுகளில் முஸ்லிம் கலீஃபாவோடு மிக நேசமாக இருந்த ஒரு முஸ்லிம் நடிகன் தான் இப்னு அல்கமி என்ற நடிகர். இதனுடைய வரலாற்றை கொஞ்சம் நீங்கள் முஸ்லிம் சமூகம் இந்த காலத்தில் கட்டாயம் படிக்க வேண்டும். நீங்கள் தேடி படித்து ஒரு முடிவெடுங்கள். இப்னு அல்கமி என்ற புனைப்பெயர் இவருடைய. ஆனால் இவருடைய பெயர் முஹம்மத். இவன் முஸ்லிம் அல்ல. இவன் அந்த காலத்தில் இருந்த கலீஃபாவோடு மிக நேசனாக வாழ்ந்தவன். என்றால் முஸ்லிம்களுக்கு வரலாறு பிற்காலத்தில் வாழ்வதற்கு மிக உதவியாக இருக்கும். இவனுக்கும் அந்த காலத்தில் வாழ்ந்த மங்கோலிய படை தத்தாருக்கும் ரகசிய உறவு இருந்தது. அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார்கள் இப்னு அல்கமிக்கு, நீ எப்படியாவது பக்தாதை தாக்க வேண்டும், அதற்குரிய வழி செய்ய வேண்டும். இப்னு அல்கமி என்ன செய்தார்? கலீஃபாவோடு பழகி 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 கலீஃபாவிடம் ஒரு நாள் சொன்னான், கலீஃபா, பக்தாதிலே முஸ்லிம் படைகள் அதிகமாக இருக்கிறது, சம்பளம் கொடுக்க முடியாது, படையை குறைக்க வேண்டும். கலீஃபா சொன்னார், அரைவாசியை குறைத்து விடு. அவர் நினைத்தார், இவர் நலவு நாடுகிறான் என. சகோதரர்களே, அரைவாசி படையை குறைத்த பொழுது தத்தார் என்ன செய்தார்கள்? தத்தாருக்கு செய்தி அனுப்பினான் இப்னு அல்கமி, படையை குறைத்து விட்டேன், பக்தாதை வந்து தாக்குங்கள். உடனே பக்தாதை தாக்க தத்தார் புறப்பட்டு வந்தார்கள். ஆனால் இருந்த முஸ்லீம்கள் எல்லாம் தயாராகி பக்தாதை பாதுகாத்து விட்டார்கள். திரும்ப கடிதம் எழுதினான் இப்னு அல்கமி, முஸ்லீம்களோடு இருந்து கொண்டு கலீஃபாவுடைய வலதுகள், எந்த முஸ்லீமுக்கும் தெரியாது இவன் தான் செய்தான் இந்த பாரிய நாசகார வேலையை. திரும்ப கடிதம் எழுதினால் திரும்ப திட்டமிடுகிறேன் வாருங்கள். கலீஃபாவிடம் சொன்னான், பக்தாதிலே இன்னும் படை அதிகம் என்று அந்த படையையும் அரைவாசி குறைத்தார். குறைத்துவிட்டு என்ன செய்தார்? பக்தாதுடைய நதிதான் தஜிலா. கொழும்பில் கலனி போவதை போல தஜிலா நதி இருக்கிறது பக்தாதிலே. எவ்வாறு திட்டம் என்று பாருங்க, முஸ்லீம்களோடு பொறாமைப்பட்டவன் போடக்கூடிய திட்டம் இருக்கிறதே அது சாதாரண திட்டமாக இருக்க. தஜிலா நதிக்கு பொறுப்பான அவனிடம் அந்த நதியுடைய வாசலின் திறப்பை எடுத்தார். கதவை திறந்தால்தான் தண்ணி வரும். சகோதரர்களே, தத்தாருக்கு கடிதம் எழுதினான் இவன் அல்கமி, நீங்கள் பக்தாதுக்குள் வாருங்கள். முஸ்லீம்கள் எல்லாம் இரவு நேரம் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தஜிலா நதியை கொஞ்சம் திறந்து விட்டார். அதிகமாக திறந்தால் நதி எவ்வாறு தண்ணீர் ஓடி மத்த பக்கம் சென்றுவிடும். கொஞ்சம் திறந்தது எதற்கென்றால் முழு பக்தாதும் சேராக மாறும். சேத்திலே முஸ்லீம்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. கொஞ்சம் திறந்தார் சகோதரிகளே, முழு பக்தாதும் சேராக மாறியது. தத்தார் நுழைந்தது பக்தாதுக்குள். 20 லட்சம் முஸ்லீம்களை கொன்று குவித்தார்கள். 20 லட்சம் முஸ்லீம்களை கொன்று குவித்தார்கள். ஆனால் அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு கொடுத்த மதி நுட்பம், அந்த காலத்தில் இருந்த உலமாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பலம், எந்த புலனாய்வோ எந்த சிஐடியோ இல்லாத காலத்தில் முஸ்லீம்கள் கண்டுபிடித்தார்கள் இந்த இப்னு அல்கமியை. இவன் தான் இந்த நாசகார வேலையை செய்தார். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒவ்வொரு வரலாற்றிலும் எங்களுக்கு பாடம் இருக்கிறது. பொறாமை அது கியாமத்து வரை இருக்கு. அதனால் தான் பொறாமைக்காரனின் கெடுதியிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. 4 கெடுதிகளை சூரத்துல் ஃபலக் பேசுகிறது சகோதரர்களே. ஒரே ஒரு கெடுதியை சூரத்துல் நாஸ் பேசுகிறது, அது அதைவிட ஆபத்தான கெடுதி. குல் அஊது பி ரப்பின்னாஸ், நபியே சொல்லுங்கள், மனிதர்களுடைய ரப்பை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். மலிக்கின்னாஸ், அந்த அல்லாஹ் மனிதர்களின் அரசன். இலாஹின்னாஸ், அவன் மனிதர்களால் வணங்கப்படும் கடவுள். மீஷர்ரில் வஸ்வாஸ், 5வது கெடுதிதான் வஸ்வாஸ். வஸ்வாஸ் என்ற கெடுதி, இது ஷைத்தான். அல் ஹன்னாஸ், அந்த வஸ்வாஸை உண்டு பண்ணும் ஷைத்தானுடைய பெயர் ஹன்னாஸ். அல்லதி யுவஸ்விஸு ஃபீ சுதூரின்னாஸ், அவன்தான் மனிதர்களுடைய கல்புகளில் சந்தேகத்தை உண்டு பண்ணக்கூடியவன். இஸ்லாம் இருக்குதா, இஸ்லாம் உண்மையா, ஏன் இவ்வளவு கஷ்டம் முஸ்லீம்களுக்கு, இது ஷைத்தானுடைய சூழ்ச்சி. இந்த ஷைத்தான் மினல் ஜின்னதி வன்னாஸ், ஜின்களிலும் இருக்கிறான் மனிதர்களிலும் இருக்கிறான். மனிதர்களிலும் இந்த ஷைத்தான் இருக்கிறான். எனவே சகோதரர்களே, இந்த 5 ஷர், இந்த 2 சூராவிலும் அல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களுக்கு படித்து தந்து விட்டான் சகோதரர்களே. நாம் அதை அமல் செய்ய வேண்டும். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இதை ஓத வேண்டும். இந்த ஷர்ரை விட்டும் பாதுகாவல் தேட வேண்டும். இந்த சமூகத்திலே, இந்த காலத்திலே நாம் ஏன் இதை பேசுகிறோம் என்று உங்களுக்கு விளங்க வேண்டும். இந்த ஷர்ருகள் எங்களுக்கு வந்துவிடக் கூடாது. மக்ரிப் தொழுதுவிட்டு 3 தடவை இந்த சூராவை ஓதி இந்த 5 ஷர்ரை விட்டு பாதுகாவல் தேட வேண்டும். சுபகு தொழுது விட்டு சகோதரர்களை அதே இடத்தில் உட்கார்ந்து 3 தடவை ஓதி இந்த ஷர்ருகளை விட்டு பாதுகாவல் தேட வேண்டும். விசேடமாக இரவையில் தூங்கும் பொழுது கட்டிலே பெட்டிலே உட்கார்ந்து 2 கையையும் தூக்கி அதிலே ஊதி விட்டு இந்த 3 சூராவையும் ஓதி முழு உடம்பிலும் தேய்க்க வேண்டும் சகோதரர்களே. நபி அவர்கள் வளமையாக ஒவ்வொரு நாளும் 1 ஊதிவிட்டு ஓதுவார்கள், அல்லது ஓதிவிட்டு ஊதுவார்கள் சகோதரர்களே. முழு உடம்பிலும் தேய்த்து விட்டுத்தான் தூங்க வேண்டும். அல்லாஹ் எங்களையும் இந்த சமூகத்தையும் இந்த ஐந்து வகையான ஷர்ருகள் இருந்து பாதுகாப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஷர்ருகளை விட்டு நம் சமூகத்தையும் எங்களையும் பாதுகாத்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உன்னுடைய குர்ஆனை விளங்கி அதன் பிரகாரம் நடக்க தௌஃபிக் செய்வாயாக. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபிக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குல்லில் கௌனி வ குல்
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். கம் ஃபீக சுரூரன் வ ஸலாமன் வ